இந்த நீதி நியாயம் என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை எடுத்து அதை பெரிதுபடுத்தி அதனுடைய நீக்கு போக்குகள் எல்லாம் சொல்லிவதன் நீதி அமைதி மையத்தினுடைய வழக்கமாக இருக்கின்றது. இந்த ஆண்டு 15ஆம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அதுக்கு அடுத்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நீதி ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பானது மில்லேனிய வளர்ச்சி திட்டத்தினுடைய இலக்குகள். மில்லேனிய வளர்ச்சி திட்டத்தினுடைய இலக்குகளுக்கு இந்திய திருச்சபை என்னென்ன செய்யலாம், இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதை வைத்து நாங்கள் இந்த நீதி ஞாயிற்றுக்கு முக்கியமான பொருட்களை எல்லாம் அந்த கருத்து செறிவுகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். இதோடு ஒரு சுவரட்டியும் இதற்காக கொடுத்திருக்கோம். அந்த சுவரட்டி என்ன வருகின்றால், திருச்சபை ஏழைகளின் திருச்சபை, ஏழைகளுக்காக நடத்தப்படுகின்ற திருச்சபை, ஏழைகளால் நடத்தப்படுகின்ற திருச்சபை. அதாவது ஏழைகளுடைய கருத்து மையமாக வைத்து இந்த மில்லேனிய வளர்ச்சி திட்டங்களுடைய எல்லா 8 கருத்துகளும் இதை வைத்தே நோக்கமாக இருக்கின்றதால் அதை நாங்கள் பெரிதுபடுத்தியிருக்கின்றோம்.
அந்த 8 இலக்குகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன், இதை எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்க?
இந்த மில்லேனியம் திட்டம் என்பது 2000 ஆண்டு நடந்த பொழுது 189 தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இதற்காக பேசினார்கள். இந்த உலக மக்களுடைய இந்த வளர்ச்சி திட்டமானது அதிகமாக மங்கி இருக்கின்றது, ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சியிலே முக்கியத்துவம் செலுத்த வேண்டும், 2015க்குள் இந்த நலத்திட்டங்களை அடைய வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சில ஆண்டுகள், இன்னும் 3-4 ஆண்டுகளிலே 2015 இலக்கு வரும். ஆனா இந்த வறுமை ஒழிப்போ அல்லது ஏழை எளியவர்களுடைய நலங்களை சென்று சேர்வதோ இன்னும் செய்யப்படாமல் இருக்கின்றது. எனவே இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 20-22 வரை ஐநா சபையில் நியூயார்க்கில் இதற்காக சிறப்பு கூட்டத்தையும் கூட்ட இருக்கின்றார். முதல் கருத்து வறுமை பசி ஒழிப்பு. வறுமை பசி ஒழிப்பானது இந்தியாவினுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 3வது நபரும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்றார். சுமார் 12 ரூபாய் மட்டுமே ஒரு நாளும் வாங்கக்கூடிய நபர்கள் தான் சுமார் 1/3 இருக்கின்றார்கள். சாதி பாகுபாட்டில் இருக்கின்ற தலித் மக்கள், ஆதிவாசிகள் இவர்களே இந்த வறுமை கோட்டிருப்பவர்களே பாதி பேர் சேர்ந்து விடுகின்றார்கள். மேலும் 20 கோடி மக்கள் ஊட்டச்சத்து இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் நம்முடைய நாட்டிலே. 70 விழுக்காடு மக்கள் இக்கிராமங்களில் இருக்கின்றார்கள். இப்படியாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற நிலையானது இந்தியாவில் மிக மோசமான நிலை இருக்கின்றது. வறுமை கோட்டிலிருந்து மேல் வருவது கூட கஷ்டமா இருக்கின்றது. எனவே இந்த கருத்து மிக முக்கியமானது. திருச்சபை மட்டுமல்ல, எல்லா சமுதாய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து வறுமை ஒழிப்பிற்கும் பசி ஒழிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது முதல் திட்டம். 2வது நோக்கு அனைவருக்கும் அடிப்படை கல்வி வசதி. 2005ஆம் ஆண்டு மட்டும் 1 கோடி குழந்தைகள் பள்ளி படிப்பையே நிறுத்திவிட்டார்கள். சுமார் 95 லட்சம் சொல்லுகிறார்கள். சுமார் 1 கோடி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் நிறுத்த வேண்டிய நிலைமை. அதுவும் இந்த தலித்து ஆதிவாசி குழந்தைகள் மட்டுமே 73 விழுக்காடு மக்கள் பள்ளிக்கு 5வது வகுப்பு பிறகு செல்ல முடியாத நிலைமை. இந்த அளவிற்கு மிக மோசமான நிலை இருக்கின்றது. எனவே அதிகமாக கல்வி அறிவு இல்லாத குழந்தைகள் இருந்த நாடு யுனெஸ்கோ சொல்லுகின்ற முறைப்படி பார்க்க போனால் இந்தியர்கள் தான். அதிகமாக குழந்தைகள் படிக்காத இருக்கின்ற நாடு இந்திய நாடு. இது 2வது கருத்து. எனவே குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். உலகத்திலே அதிகமாக இராணுவ தளவாடங்களுக்கும் போர் தளவாடங்களுக்கும் அதிகமாக செலவு பண்ற நாடு இந்தியா முன்னணி வகிக்கின்றது. இத்தகைய ஒரு நிலையில் இருக்கும் போது அந்த அடுத்த பக்கத்தை பார்க்கும் பொழுது குழந்தை வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, பெண்கள் வளர்ச்சி, கல்வி அறிவு, சுகாதாரம், உடல் நலம், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 3வது கருத்து பெண்கள் சமத்துவம், பெண்கள் சக்தியை ஒன்று திரட்டல். சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பெண்கள் பாலியல் கொடுமைக்கும் வீட்டிலேயே கொடுமைக்கும் வீட்டிலேயே அடிதடிக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள். நாடாளுமன்றத்தில் கூட 8 விழுக்காடு தான் பெண்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பெண் குழந்தைகளே குறைந்து வருகின்ற ஒரு அவலமான நிலையில் இந்தியா இருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 945 பேர் பெண் குழந்தைகள் இருந்தார்கள். ஆனா இன்றோ ஒவ்வொரு ஆண் குழந்தைகளும் 927 பெண் குழந்தைகள் தான் இருக்கின்றார்கள். 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். என இப்படி பார்க்கும்போது பெண் குழந்தைகளை வேண்டாம் என்கின்ற சமுதாயம் என்றால் இதை எங்கே போல சொல்வது? இந்த அநீதி எங்கே போய் சொல்வது? பெண் குழந்தைகள் தான் ஆண் குழந்தைகளோட அதிகமாக பிறப்பதாக எல்லா இடத்திலும் சொல்கின்றார்கள். ஆனா இந்தியாவிலே அதிகம் அதிகமாக பெண் குழந்தைகள் மறைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இது திட்டமிட்டு பண்ணுகின்ற ஒரு சிசு கொலை என்று சொல்லலாம். நிறைய பேர் இந்த தாய்மார் கர்ப்பிணிகள் பெண் குழந்தைகள் என்றாலேயே அதை விளக்கி விடுகின்ற அவலமான ஒரு நிலை இருக்கின்றது. அடுத்தது வந்து பெண்களுக்கு கொடுக்க போகின்ற முக்கியத்தை பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 இருந்த விட இந்த 40 ஆண்டுகளிலே பெண் கற்பழிப்பானது மட்டுமே 700% அதிகமாக இருக்கின்றது. இது மிக மிக மோசமான ஒரு இந்திய நிலையை காட்டுகின்றது. இதற்கு சட்டத்திட்டங்கள், ஆவணங்கள், மற்றவெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எனவே பெண்கள் சமத்துவம், பெண்கள் சக்தியை ஒன்று திரட்டுவதும் மிக முக்கியமான ஒரு குறிப்போள். 4வது, குழந்தைகளுக்கு இறப்பு விகிதம் குறைக்கப்பட வேண்டும். 27 லட்சம் குழந்தைகள் 5 வயதுக்குள்ளே இறக்கின்ற ஒரு நிலை. ஊட்டச்சத்து இல்லாமல் நிறைய குழந்தைகள் இறந்து விடுகின்றார்கள். சிறு சிறு வியாதிகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருத்துவ வசதி இல்லாமலும் குழந்தைகள் நிறைய பேர் இறக்கின்றார்கள். 5 வயதுக்குள்ளாக இருக்கின்ற குழந்தைகள் 10 விழுக்காடு குழந்தைகள் இந்தியர்களாக இருக்கின்றார்கள். எனவே குழந்தை பருவ இறப்பு நிலையை குறைத்தல், இது மிக முக்கியமானது. இதாவது 4வது கருத்து. 5வது, கர்ப்பிணி பெண்களுடைய நலன்கள். உலகே அதிகமான கர்ப்பிணி பெண்கள் இறக்கின்ற நாடு இந்திய நாடு. ஏனென்றால் இந்திய நாட்டிலே கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான வசதிகளோ, மருத்துவ வசதியோ, ஊட்டச்சத்தோ ஒன்றுமே கிடைப்பதில்லை. பிரசவ சமயத்திலே மருத்துவமனைக்கு செல்லுகின்ற வழியிலே இறக்கின்ற நிலை. ஏனென்றால் பல கிராமங்களிலே மருத்துவ வசதி கிடையாது. மருத்துவ வசதிக்கு செய்யப்படுகின்ற அந்த செலவானது எல்லாம் இராணுவ தளவாடங்களுக்கும் மற்ற தேவையில்லாத வளர்ச்சி திட்டங்களுக்கும் செல்கின்றது. எனவே கர்ப்பிணி பெண்களின் நலன் மிக முக்கியமானது. அடுத்து 5வது கருத்து, எய்ட்ஸ், மலேரியா, டிபி இந்த நோய்களை எதிர்க்க வேண்டும். இந்தியாவில் மட்டுமே எய்ட்ஸ் நோய்க்கு உட்பட்டவர்கள் 25 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள். 16.7 லட்சம் மக்கள் மலேரியாவினால் கஷ்டப்படுகின்றார்கள். 18 லட்சம் மக்கள் காச நோயினால் கஷ்டப்படுகின்றார்கள். அதாவது உலகிலேயே வந்து 1/5 காச நோய்க்கு ஆளாகிறவர்கள் இந்த தெற்காசிய நாட்டு மக்களாக இருக்கின்றார்கள். 7வது கருத்து வந்து இயற்கை வளங்களை காத்தல். இயற்கை வளங்களை காத்தலும் இந்தியா மிக பின்தங்கி இருக்கின்றது. தட்ப வெப்ப நிலை கோளாறுகள் மிக மோசமாக இருக்கின்றன. தெற்காசியாவிலே 12.8 கோடி மக்கள் மிக விரைவிலே இயற்கைக்கு முரண்பாடான நிலையினால் கொடுக்கின்ற இடம் பெயர வேண்டியுள்ள இருக்கின்ற நிலை அவலமான நிலை. 12.8 கோடி மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். தண்ணீர் சேமித்து வைப்பதில்லை, காடுகளை அழிப்பது தேவையில்லாமல் அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஒவ்வாத ஒரு தொழிற்சாலைகளை அமைக்கின்ற நிலை. இதிலும் இந்தியா கவனம் செலுத்தாமல் இருக்கின்றது. 8வது கருத்து, வளர்ச்சி பாதையிலே அகில உலக நிலவிலே பங்கேற்பது. இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை மிக மிக குறுகிய கண்ணோட்டத்தில் இருக்கின்றது. எந்த வளர்ச்சி எடுத்தாலும் அதில் வந்து ஒரு விழுக்காடு ஒரு சில தனி நபர்களுக்கு சென்று சேர்கின்றது. மக்கள் நலம், நாட்டின் நலம், ஏழை எளியவர்களுடைய வளர்ச்சி, இதற்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய அந்த முக்கியத்துவமானது குறைந்து கொண்டே இருக்கின்றது. எனவே மில்லேனிய வளர்ச்சி திட்டம் இதுதான் எங்களுடைய தலைப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் மனித மேம்பாட்டிற்கு திருச்சபையும் உண்மையிலே நாம் பாடுபட வேண்டுமே ஆனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த நீதி அமைதி மையமானது வழிபாட்டு முறைமைகளை அச்சிட்டு வெளியில் கொடுத்திருக்கின்றோம். அது எல்லா மொழிகளிலும், இந்திய மொழிகளே வந்து அது எல்லா பங்குகளிலும் வாசிக்கப்படும். மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்றத்தின் நபர்கள் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஹேண்ட்புக் மேனுவல், அதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்களுடைய தொகுப்பு இருக்கின்றது. அதையும் நாங்களும் அச்சடித்து மக்கள் எல்லோருக்குமே கொடுத்திருக்கின்றோம், கொடுக்க போகின்றோம். அது கொடுக்கப்படும்போது அதை வாசிக்கும்போது அதிலிருந்து நாட்டினுடைய நிலைமை என்ன, நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் செய்வதற்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றது, இதையும் அவர்கள் கேட்பதற்கு வசதியாக இருக்கும் என்று புத்தகத்தையும் அச்சடிக்கின்றோம், சுவரொட்டி அச்சடித்திருக்கின்றோம், எல்லா இடத்திலும் கொடுத்திருக்கின்றோம். மேலும் இந்த வழிபாட்டு ஒரு சின்ன ஒரு புத்தக ஏட்டை ஒன்று கொடுத்திருக்கின்றோம். இந்த கடைசி பக்கத்திலே 10 திட்டங்களை எப்படி நாம் நிறைவேற்றும் என்று ஒரு உறுதி எடுக்கின்ற ஒரு நிலை. அத 10 உறுதிகள் மக்கள் எடுக்க வேண்டியது. திருப்பலி முடிந்த உடனே இந்த 10 உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்வதற்காக அந்த கடைசி பக்கத்தில் அதையும் கொடுத்திருக்கின்றோம். இதன் மூலமாக திருச்சபை ஒவ்வொரு பங்கிலும் சமுதாயத்திலும் மற்ற உலகளாவிய நிலையிலும் இவர்கள் ஈடுபட வேண்டும். அந்த உலகத்திலே 1 பில்லியன் மக்கள் பசியின் கொடுமையால் கஷ்டப்படுகின்றனர். எனவே இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு எழுத்து வேட்டை, கையெழுத்து வேட்டையும் ஆரம்பித்திருக்கின்றோம். இது வந்து சமுதாயம் முழுமையை செய்கின்றார். இதில் நாங்கள் திருச்சபை முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். www.1billionhungry.org என்ற ஒரு வெப்சைட்டுக்கு போனால் அதில் வந்து கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய பேர் கையெழுத்து செய்து கையெழுத்து எடுத்ததன் மூலம் நாட்டிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். இதை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறு இந்த செயல்படுத்துகின்ற நினைத்திருக்கின்றோம்.